ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وشفيعنا وحبيبنا مولانا محمد صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدنيا مزرعة للآخرة أو كما قال عليه الصلاة والسلام على وجه الله لنم نهرة عن مدين ما هي الله إن فيريك عند عرم سيهرين சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்ந்த வாழக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் இந்த ஜுமாவுக்கு சமூகம் அளித்திருக்கும் கண்ணியமான சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வாழு இந்த உலகத்துல ஒரு சுருக்கமான ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி நம்ம எல்லாரையும் அனுப்பி வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல வந்த யாரும் நிரந்தரமாக வாழ்ந்த வரலாறு கிடையாது, இனி யாரும் வாழ போற வரலாறும் கிடையாது. கண்ணியமான சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல மனிதனுடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட சிபாத்துகளை தன்மைகளை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சிபாத்துகளை, நல்ல நல்ல சிபாத்துகளை தனக்குள்ள உண்டாக்கணும் என்ற அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வாழு ஒவ்வொரு மனிதன் மூலமாகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு ஒவ்வொரு நோய்களை பார்த்து பயப்படுறோம். கேன்சர்னு சொன்னா பயப்படுறோம், கொலஸ்ட்ரால்னு சொன்னா பயப்படுறோம், சுகர்னு சொன்னா பயப்படுறோம். இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு நோய்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த நோயை எல்லாத்தையும் விடவும் ஆக படு பயங்கரமான ஒரு நோயை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல எங்களை விளங்கப்படுத்திருக்கிறார். அந்த நோயுடைய வைத்தியம், அந்த நோயுடைய தன்மைகள் எங்களுக்கு வெளிரங்கத்தில் விளங்காது, ஆனா அவருடைய நடைமுறைகளை பார்த்து நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு மனிதர் அந்த நோயுள்ளவராக இருக்கிறாரா இல்லையா எப்படின்னு பார்த்து ஏதுமெண்டா அதை வச்சு அளவுகோள்களை வச்சோ வைத்தியர் மூலமாகவோ அது கண்டுபிடிக்க முடியாது. மாற்றமாக குர்ஆன் ஹதீஸினுடைய அந்த ஒலியின் அடிப்படையில தான் இவர் அந்த நோய் உள்ளவராக இருக்கிறாரா இல்லையா என்றது நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். அந்த நோய் என்ன செய்யும் தெரியுமா, அவர் செய்யக்கூடிய அத்தனை அமல்களையும் அழித்து போட்டுடும். கேன்சர் வந்த சகோதரர்களே, அவருடைய முடிவு மௌத்து என்ற மாதிரி அவரை மௌத்தாகினாலும் மறுமையில நல்ல கூலிகளை அடைவார். ஆனா இந்த நோயோட வாழ்வார் என்று சொன்னா உலகத்திலேயும் நஷ்டவாளியாக இருப்பார், மறுமையிலேயும் நஷ்டவாளியாக கருதப்படுவார். அவர் அறியாமலேயே அதை அவர் அழித்துக் கொண்டிருக்கும். அதுதான் நபி அவங்க விளங்கப்படுத்தினாங்க ஹஜ்ரத் என்று சொல்லக்கூடிய பொறாம. இந்த பொறாம இருக்குது, இது கேன்சரை விடவும் படு பயங்கரமான ஒரு நோய். உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட நோய்கள்லையும் ஆக நாங்க பயப்படக்கூடிய நோய்கள் எச்ஐவிய பயப்படுறோம், அதே போல கேன்சரை பயப்படுறோம். கண்ணியமான சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க உங்களோட உள்ளங்கள்ல நீங்க பயப்பட வேண்டிய ஆக பெரிய நோய் அந்த பொறாம என்ற நோயை விட்டு உங்களே நீங்க பாதுகாத்துக்கோங்க, அந்த பொறாமையை விட்டு நீங்க பாதுகாத்துக்கோங்க. கண்ணியமான சகோதரிகளே, பொறாமை என்றால் என்ன என்றதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கி கொள்வோம். பொறாமை என்று சொல்றது, பொறாமண்ட உதாரணமாக ஒரு ஒரு மனிதன் கிட்ட ஒரு பொருள் வந்து இருக்குது, அந்த பொருள் அவரை விட்டு நீங்கவனும் அல்லது அந்த பொருள் எனக்கும் கிடைக்கவனும் அதன் மூலமாக நானும் லாபம் அடையவனும் அதை பார்த்து பார்த்து ஒரு மனிதர் எரிஞ்சு கொண்டிருக்கிறார். உலமாக்கள் வரைவிலக்கணம் சொல்லியிருக்கிறாங்க, கனியமான சகோதரிகளே, இந்த பொறாமைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூணு வகையாக பிரித்திருக்கிறார். முதலாவது வகையான பொறாமை எப்படி தெரியுமா? ஒரு மனிதன்கிட்ட உதாரணமா ஒரு ஒரு வாகனம் வச்சிருக்கிறார். அந்த வாகனம் வச்சிருக்கிற மனுஷனை பார்த்து நினைக்கிறாரு, அதே போல ஒரு வாகனம் எனக்கும் கிடைக்கும். உதாரணமா ஒரு ஆட்டா வச்சிருக்கிறார், அந்த ஆட்டாவை போல எனக்கும் ஒரு ஆட்டா ஒண்ணு கிடைக்கும். ஒரு மனிதர் வீடு கட்டியிருக்கிறார், அதே போல ஒரு வீடு ஒன்று எனக்கும் கிடைக்கும். அவர் கட்டின வீடு மாதிரி எனக்கும் ஒரு வீடு ஒன்று கிடைக்கும் என்று அவர் ஆசைப்படுறார். கண்ணியமான சகோதரிகளே, பெரியவர்களே, அவர் ஆசைப்பட்டு நினைக்கிறார், அவர்கிட்ட அந்த வீடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லாம போனாலும் பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு அந்த வீடு கிடைக்கணும், அந்த பொருள் கிடைக்கணும் என்று ஆசைப்படுறார். அவர்கிட்ட உள்ள பொருளை போல எனக்கும் ஒரு பொருள் ஒன்று கிடைக்கணும் என்று ஆசைப்பட்டு இருக்குது. இது பொறாமையில முதலாவது வகை. ரெண்டாவது வகை கண்ணியமான சகோதரிகளே, எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு மனிதனுக்கிட்ட ஒரு வாகனமோ ஒரு வீடோ ஒரு பொருள் ஒன்று இருக்குது, அந்த இருக்கக்கூடிய அந்த பொருள் அவர்கிட்ட இருக்கணும் பிரச்சனை இல்லை, ஆனா அந்த 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 பொருள் அவர்கிட்ட இருந்து அழிஞ்சு போகணும், அந்த பொருள் அவரை விட்டு நீங்கி போகணும். ஒரு மனிதர் இல்ம் உள்ளவராக இருக்கிறார் என்றா அந்த இல்ம் அவரை விட்டு நீங்கி போகணும். பணம் உள்ளவராக இருக்கிறார் என்றா அந்த பணம் அவரை விட்டு நீங்கி போகணும். செல்வந்தனாக இருக்கிறார் என்றா அந்த செல்வம் அவரை விட்டு இல்லாமல் ஆகணும் என்று ஒரு மனிதர் எதிர்பார்க்கிறார். மூணாவது கட்டம், அந்த மனிதர் ஆசைப்படுறார், இது எனக்கு கிடைக்காலும் சரி கிடைக்கலாத்தையும் சரி அவனுக்கு அது இருக்க கூடாது, அவனுக்கு அதன் மூலமாக லாபம் உண்டாக கூடாது, அந்த வாகனம் அவனை கையை விட்டு இல்லாம போகணும், அந்த பிள்ளைகள் அவனை விட்டு இல்லாமலாக்கப்படணும் என்று ஒரு மனிதர் ஆசைப்படுறார். பொறாமையில் ஆக கெட்ட ஒரு பொறாமை தான் மூணாவது வகையான பொறாமை. எனக்கும் தேவையில்லை, அவருக்கும் தேவையில்லை, எனக்கும் லாபம் தேவையில்லை, அதன் மூலமாக அவரு லாபம் அடையக்கூடாது, அதன் மூலமாக அவரு நஷ்டம் அடையும், அதன் மூலமாக அவரு கவலைப்படுற மனுஷனாக மாறணும் என்று மூணாவது கட்ட பொறாமை உலமாக்கள் ஆக கெட்ட பொறாமையாக கவனிக்கிறார். இன்னொரு மனுஷன் ஆசைப்படுறார், அவர்கிட்ட வாகனம் இருக்குது, அதே போல எனக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும் என்று ஆசைப்படுறார். சிலவங்க விளங்கப்படுத்துறாங்க, இதுக்கு பேர் ரிப்தா என்று சொல்லுவாங்க. அது அவரவுக்கும் அழிஞ்சு போக கூடாது, அவர்கிட்ட அது இருக்கணும், ஆனா அதே பொருள் எனக்கிட்டே வரணும் என்று ஆசைப்பட்டார். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ணியமான சமூகத்தில் பெரியவர்களே, இந்த பொறாமை மூலமாக நாங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான நன்மைகளும் எங்களை விட்டு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கும். அரபிகள் உதாரணம் என்று சொல்லுவாங்க, பொறாம படுற மனுஷனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அவரை நெருப்புக்குள்ள வெந்து கொண்டிருக்கிறவரை போல. ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் பொறாமப்படுறார், அவருடைய பணத்தை பார்த்து பொறாமப்படுறார், அவருடைய வீட்டை பார்த்து பொறாமப்படுறார், அவருடைய பிள்ளைகளை பார்த்து பொறாமப்படுறார், அவருடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுறார், கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்ற நேரம் இவங்க வாழ்க்கையை பார்த்து அவரை பொறாமப்படுறார். அதே இப்படி ஒரு வாழ்க்கை அவருக்கு அமைஞ்சிருக்குதே, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை ஒன்று கிடைக்கலையே என்று அதை பார்த்து கண்ணூர் வைக்கிறார், அதை பார்த்து அவர் பொறாமப்படுறார். கண்ணியமான சகோதரிகளே, இந்த பொறாமப்படக்கூடிய மனுஷன் எப்படியாப்பட்ட மனுஷன் என்றா, அவர் நெருப்புக்கு சமமான மனிதன். உதாரணமாக நெருப்புல நாங்க ஒரு சாமானை கொண்டு போயிட்டு போட்டா அந்த நெருப்பு அந்த சாமானை எரிக்கத்தான் செய்யும், அந்த வேலையை அந்த நெருப்புக்குள்ள போடப்படாட்டியும் அந்த நெருப்பு அப்படியே தனக்குத்தானே எரிஞ்சு கொண்டுதான் இருக்கும், அந்த நெருப்பு தன்ன உள்ள ஒரு பகுதியை சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கும். அதே போல பொறாம படக்கூடிய மனுஷன் இருக்கிறாரே, அவரு அடுத்த மனுஷனுக்கு துன்பம் கொடுக்கிறாரோ இல்லையோ அவரு தனக்குத்தானே தீங்கு செய்து கொண்டேதான் இருக்கிறார், தனக்கு அநியாயம் செய்து கொண்டேதான் இருக்கிறார். அவரு அடுத்தவருக்கு அவர் மூலமாக நஷ்டம் ஏற்படுகிறது இல்லையோ தனக்கு அவரே நஷ்டம் ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார், அதன் மூலமாக அவருக்கு நஷ்டம் தான், மிகப்பெரிய நஷ்டத்துல வீழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரு அடுத்த மனிதர் ஒரு பயணம் போன அவருக்கு பிடிக்குது இல்ல, ஒரு கடை செஞ்சு அவருக்கு பிடிக்குதில்லை, ஒரு வீடு வாங்கினா பிடிக்குதில்லை, அவர் பயணம் கொண்டு போனா அங்க சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்குதில்லை. இவரை பின் தொடர்ந்து 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 அவர் என்ன செய்யறார், எப்படி செய்யறார், வியாபாரம் எப்படி செய்யறார்? கண்ணியமான சகோதரிகளே, எங்கட முஸ்லீம்கிட்ட உள்ள ஆக ஒரு மோசமான பண்புதான் என்னென்றா, ஒரு மனுஷன் அவர் தொழில் செஞ்சு கொண்டிருப்பார், அவர் தொழில் செஞ்சு கொண்டு அப்பதான் அவர் கடை ஆரம்பித்தார் என்றா பக்கத்திலேயும் அதே போல கடை வந்து ஆரம்பிச்சிருவார். அந்நிய மக்கள் அப்படி செய்யறது மிச்சம் குறவும், ஆனா எங்கடாக்க என்ன செய்வாங்கன்றா, அவன் அடிபட்டு போனா பிரச்சனை இல்லை, தொலைஞ்சு போகிறது பிரச்சனை இல்லை, நாம் முன்னேறி கொண்டு போகணும்.
அவனை முன்னேற விட கூடாது. எப்படி சரி அவனை தாழ்த்தணும் என்ற உணர்வு எங்களோட சமூகத்தை விட்டு இல்லாமலாக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தாங்க. இப்படியான சிபத்துகள், இப்படியான தன்மைகள் எப்ப முஸ்லிம்கள் தெரிவிக்குமோ அவங்க அல்லாஹ் உதவி அடைய மாட்டான். எவ்வளவுதான் கையேந்து அழுதாலும், மக்களோட பேசி துவா செய்தாலும், உம்ராக்கு மேல உம்ராவை செஞ்சாலும், ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜை செஞ்சாலும், உள்ளம் பரிசுத்தம் இல்ல, உள்ளத்துல நஜீஸ் இருக்குதுன்னு சொன்னா அவங்க செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக லாபங்களை எதிர்பார்க்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களை விளங்கப்படுத்திருக்கிறார். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பாடங்கள் நடத்துவாங்க மாணவர்களுக்கு. அதிகமான மாணவர்கள் அவங்களோட பாடத்துல உட்கார்ந்திருப்பாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க யார பத்தியும் புறம் பேச மாட்டாங்க, யாரும் புறம் பேசுறத தாங்க காலால கேட்கவும் மாட்டாங்க. ஒரு நாள் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நினைச்சாங்க, இந்த மாணவர்களுக்கு புறம் பேசுறதுனால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை பத்தி விளங்கப்படுத்தணும் என்று சொல்லிட்டு மாணவர்களுக்கு பொறாமையை பத்தி பேசிக்கொண்டு இருந்தார். மாணவர்கள் வகுப்புல உட்கார்ந்து கொண்டு பொறாமையுடைய விபரீதங்களை பத்தி கேட்டுக்கொண்டு இருக்கிறார். பின்னால முன்னால எல்லாரும் சுற்றி கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, நீங்க ஒரு மனிதனை பத்தி புறம் பேசுறதுனால, ஒரு மனிதனை பத்தி நீங்க கெட்ட விஷயங்கள் பேசுறதுனால, அல்லது நாங்க அவரை பத்தி பொறாம கொள்றதுனால, அவர்கிட்ட விஷயங்களை பத்தி நீங்க பொறாம வைக்கிறதுனால, நீங்க உங்களோட நன்மைகளை அவருக்காக வேண்டி டிரான்ஸ்பர் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, உங்களோட நன்மைகளை அவர்கிட்ட பட்டோலைக்கு மாற்றி கொண்டிருக்கிறீங்க, அவர்கிட்ட பாவங்களை உங்களோட பட்டோலைக்கு மாற்றி கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லிட்டு அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, நான் யாரையாவது பத்தி புறம் பேச நினைச்சேன்டா, இந்த உம்மாவை பத்தி அல்லது இந்த பாப்பாவை பத்தி புறம் பேசலாமே என்று தான் நினைப்பேன். ஏன் தெரியுமா? காரணம், நான் இந்த உம்மாவை பத்தி புறம் பேசினா இந்த நன்மை இந்த உம்மாக்கு தான் போகும், பாப்பாவை பத்தி புறம் பேசினா இந்த நன்மை பாப்பாக்கு தான் போகும். நாங்க செய்யக்கூடிய அமல்கள் எங்களை வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வரும். அதனால நான் புறம் பேசுறதாக இருந்தா பாப்பாவை பத்தி பேசலாமா அல்லது உமாவை பத்தி பேசலாமா என்று யோசிப்பேன் ஒழிய, நான் அடுத்தவங்களை பத்தி புறம் பேச மாட்டேன் என்ற விஷயத்தை அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மாணவங்களுக்கு விளங்கப்படுத்தினான். நாங்க புறம் பேசுறதுனால அடுத்தவங்களை நாங்க மோசமான முறையில சித்தரிக்கிறதுனால, கனியமான சகோதரிகளே, பெரியவர்களே, எங்களுடைய நன்மைகளை அடுத்தவங்களுக்கு மாற்றி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, வாட்ஸ்அப் எடுத்து பாருங்க, வைபர் எடுத்து பாருங்க, இன்னைக்கு பேஸ்புக் எடுத்து பாருங்க, எத்தனையோ தகவல்கள், எத்தனையோ தகவல்கள், 70 விதமான தகவல்கள், பொய் தகவல்கள், எங்கேயோ இருந்து யாரோ அனுப்புறார், இவர் எங்கேயா மாற்றி விடுறார். கனியமான சகோதரிகளே, அவர் எங்கே இருந்து அனுப்புறார், முன்பின் தெரியாம அனுப்பினார், முன்பின் தெரியாம அவரு சொல்றார், இங்க இவரங்கள மாற்றி கொண்டிருக்கிறார். கனியமான சகோதரிகளே, இதெல்லாம் நாங்க ஒரு தவறந்த வீணான செய்தத்தினால, உண்மையா விளங்காம செய்தத்தினால அத்தனை பேரும் பாவச்சாலியாக மாறுறாங்க, அத்தனை பேரும் பாவச்சாலியாக மாறுறாங்க. ஒரு தகவல் பேஸ்புக்ல வருது, வாட்ஸ்அப்ல வருதுன்னு சொன்னா அது உண்மை தகவலா இல்லையா, இது யாரு சொன்னாங்க, இது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அடிப்படை என்ன என்று விசாரிக்கணும், அது சரியான முறையில விளங்கிக் கொள்ளணும். விளங்கி கொள்ளாம மாற்றமாக நாங்க மனம் போன போக்குல அனுப்புவோம் என்று சொன்னா கியாமத்துல எல்லாரும் கை நட்டி நிற்பார். அல்லாஹ் கண்ணியமான சகோதரிகளே, யார் யாரை பத்தி புறம் பேசப்பட்டுச்சோ, யார் யாரை பத்தி பொறாம கொல்லப்பட்டுச்சோ, அவங்களுக்கு நன்மைகள் எல்லாம் இவங்க பேஸ்புக் மூலமாக அனுப்பி கொண்டிருக்கிறார், வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி கொண்டிருக்கிறார், பேப்பர் மூலமாக அனுப்பி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, அதிகமான செய்திகள் எதெல்லாம் மறைக்கப்படணுமோ அத்தனை செய்திகளையும் பேப்பர்ல பார்க்கலாம். எந்தெந்த செய்திகள் மறைக்கப்பட்டு ஒரு மனிதந்த மானங்களை பாதுகாக்கணுமோ அத்தனை செய்திகளையும் பேப்பர்ல பார்க்கலாம். எந்த செய்திகள் மறைக்கப்படணுமோ அத்தனை செய்திகளையும் வாட்ஸ்அப்ல பார்க்கலாம். எந்த செய்திகள் மறைக்கப்படணுமோ அத்தனை பேஸ்புக்ல பார்க்கலாம். கனியமான சகோதரிகளே, பெரியவர்களே, இதன் மூலமாக நாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நன்மைகள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். நாங்க செய்யக்கூடிய அமலே கொஞ்சம் தான், அதையும் அவருக்கு அனுப்பினோம்டா, கயாமத்துல பேசி என்னத்தை செய்ய போறோம், ஒவ்வொருத்தரும் சிந்திக்கோம். இமாம் அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ், மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ், ஹதீஸ் கலையில தேர்ச்சி பெற்ற ஒரு ஆளு. அவங்க ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரம் அவரை விளங்கப்படுத்துகிறார், நான் பணக்கார மக்களோட சேர்ந்து புழங்கி கொண்டிருந்தேன், பணம் உள்ளவங்க அதிகமான மக்களோட சேர்ந்து புழங்கி கொண்டிருந்தேன். அந்த நேரம் எங்க உள்ளத்துல என்ன தெரியுமா உண்டாகிச்சு, அவங்களோட ஆடையை பார்க்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நான் உள்ளாக்கப்பட்டேன், அவங்கட ஆடைய போல ஏந்த ஆடை இல்லையே. அவரு 1000 ரூபாட ஆடை உடுத்தா ஏந்த உடுப்பு 300 ரூபாட உடுப்பை போல இருக்குதே என்று நினைக்க வேண்டிய சந்தர்ப்பம் உண்டாகிச்சு. அவங்கட வாகனங்களை பாக்குற நேரம் ஏந்த வாகனம் சாந்ததாக தெரிஞ்சிச்சு. அவங்கட செருப்பை பாக்குற நேரம் ஏந்த செருப்பு சாதாரண செருப்பாக விளங்கிச்சு. அவங்கட பெட்டை பாக்குற நேரம் ஏந்த பெட் சர்வசாதாரணமாக விளங்கிச்சு. கணியமான சகோதரிகளே, நான் ஏழைகளோட பிறந்த ஆரம்பிச்சு ஏழைகளோட பிறந்துற நேரம் அந்த ஏழைகளை பார்த்தேன். அந்த ஏழைகள் உடுக்கக்கூடிய அந்த உடுப்புகள் என்னுடைய உடுப்பை விட பல் மடங்கு தாழ்ந்ததாக இருந்தது. அவங்க அணியக்கூடிய செருப்பும் ஏந்த செருப்பை விட பல மடங்கு தாழ்ந்ததாக இருந்தது. அவங்க உறங்கக்கூடிய அந்த அந்த அவங்களோட பெட் இருக்குது ஏந்த பெட்டை விட அப்படி தாழ்ந்ததாக இருந்துச்சு. அவங்க போகக்கூடிய வாகனம் என்னுடைய வாகனத்தை விட தாழ்ந்ததாக இருந்துச்சு. கண்ணியமான சகோதரிகளே, நாங்க என்ன செய்யணும் என்றா எங்களுக்கு கீழுள்ளவங்களை நாங்க பாக்குறது மூலமாக எங்கட உள்ளத்தை நாங்க பரிசுத்தமாக ஆக்கே. எங்களுக்கு மேலுள்ளவங்களை பார்த்து நாங்க பொறாமப்பட்டு மனம் வெந்து மனம் நொந்து அதுக்குள்ளே மூழ்கி ஒரு வேலை செய்ய முடியாம பாடுபட்டு தவிர அல்லாஹ் ஜல்லாலு எங்களுக்காக என்ன நியமத்துகளை புடிச்சிருக்கிறானோ அந்த நியமத்துகளை எங்களுக்கு கீழெல்லாம் யார் இருக்கிறாங்களோ அவங்கள பாக்குறத கொண்டு நாங்க நியமத்துகளுக்கு நாங்க நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக மாறேன். இன்னும் உலமாக்கள் அல்லாம தகி உஸ்மானி பாகிஸ்தானுடைய ஒரு ஆணை விளங்கப்படுத்துகிறார். பொறாம கொள்ளக்கூடியவர் இருக்கிறாரு கதா கதிரோட முட்டக்கூடியவரான மனுஷனை போல. கதா கதிரோட பெற்று முற்றார் கதா கதிரை நிராகரிக்கிறவளை போல இருக்கிறார் பொறாமப்படக்கூடியவர். கனியமான சகோதரிகளே, அந்த பொறாமை மூலமாக அவர் எதிர்பார்க்கிறார் என்ன விட அவர் பணம் கூட சம்பாதிச்சிருக்கிறார். என்ன விட பணம் அவர் கூட சம்பாதித்தார் அவர் வீட பெருசாக கட்டியிருக்கிறார். என்ன விட பணம் கூட சம்பாதித்தார் வாகனம் பெருசா வாங்கியிருக்கிறார். அவரது பிள்ளைகளை மேல் இடத்துல படிக்க வச்சிருக்கிறார். அதனால இவர் பார்த்து வெந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அநியாயம் செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறார். அதை பார்த்து வெந்து 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 இவர் நஷ்டத்துல போய் கொண்டிருக்கிறார். இவர் என்ன தெரியுமா விளங்கணும், அல்லாஹ் அவருக்கு அனந்தத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் நிர்ணயித்த ரிஸ்க் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் அவர் படைக்கப்பட்டதுக்கு முன்னால இந்த ரிஸ்க தீர்மானித்தானோ அந்த ரிஸ்க் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அத அவர் அனுபவிச்சு கொண்டிருக்கிறார். இதை பார்த்து நான் கோவப்படுறதுனால, இதை பார்த்து பொறாமப்படுறதுனால, இதை பார்த்து மனம் வெந்து போறதுனால என்ன லாபம் எனக்கு கிடைக்கும் என்ற அந்த உணர்வு அந்த மனிதன் உள்ளத்துல உண்டாக்கப்படும். கனியமான சகோதரிகளை பெரியவர்களே, சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரெண்டு பேரும் ஒரே காலத்துல வாழ்ந்த இமாம்கள். ரெண்டு பேரும் ஒரே காலத்துல வாழ்ந்தா. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மிக தேர்ச்சி பெற்ற ஒரு ஆலிம். ஹதீஸுடைய கலையில கலையில மிக தேர்ச்சி பெற்ற ஒரு ஆலிம். இவங்க அதிகமான மாணவர்களுக்கு பாடம் நடத்துவாங்க. அதே போல சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் மாணவர்களுக்கு பாடம் நடத்துவாங்க. ஒரு மாணவர் எழும்பி கேட்டார் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கிட்ட, ஹஜரத் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, அபு ஹனீஃபா மிகப்பெரிய கஞ்சன் சொன்னார். ஆச்சரியப்பட்டார். உலகமே போற்றுமோ ஆலிம் அபு ஹனீஃபா, அவரை பார்த்து நீங்க கஞ்சன் சொல்றீங்களே, ஆச்சரியமாக கேட்டார். ஏன் மக்கள் எல்லாம் போற்றாங்க, மக்கள் எல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அந்த ஆலிமை பார்த்து நீங்க கஞ்சன் எப்படி சொல்லேனும் என்று கேட்டார். கண்ணியமான சகோதரிகளே, சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மேலும் சொன்னாங்க, அவர் நன்மைகளை வாங்குறார், நன்மைகளை வாங்கிக் கொள்றார், ஆனா அதை செலவழிக்காம இருக்கிறார். லாபத்தை அடைகிறார், செலவழிக்காம இருக்கிறார். அப்படியா, லாபம் அடைகிறார், செலவழிக்காம இருக்கிறாரா? ஆச்சரியமா கேட்டாங்க. உலகமெல்லாம் அவங்க சொல்றாங்க அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கொடையாளின்னு சொல்றாங்க, அள்ளி அள்ளி கொடுக்குறவங்க சொல்றாங்க. நீங்க மட்டும் என்ன அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பத்தி அவர் கொடையாள இல்ல, அவர் பக்கீர் கஞ்சன் சொல்றீங்க, ஆச்சரியமாக இருக்கிறேன்னு கேட்டான். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, அந்த அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இருக்கிறாங்களே, அவங்க யார பத்தியும் புறம் பேச மாட்டாங்க, யார பத்தியும் பொறாம வைக்க மாட்டாங்க. அதனால தன்னுடைய நன்மைகளை அவங்க யாருக்கும் அனுப்பவும் மாட்டார். அவர் யார பத்தியும் புறம் பேச மாட்டார், புறம் பேசுறத கேட்கவும் மாட்டார், புறம் பேச மாட்டார், புறம் பேசுறத கேட்கவும் மாட்டார். அதனால இவருடைய பத்தோலைக்கு சேர்க்கப்பட்ட அத்தனை அமல்களையும் பாதுகாப்பாக வச்சிருக்கிறார், அத்தனை அமலையும் பாதுகாத்து வச்சிருக்கிறார். அவர் அந்த அமலை யாருக்கும் புறம் பேசுறதுனால அனுப்பாம அவர் பாதுகாப்பாக வச்சு அல்லாஹ் கிட்ட கயாமத்துடைய நாளையில சுருக்கத்தை அடைய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகரத்தை வச்சு பார்க்கிற நேரம் அபு ஹனீஃபா பஹீல், ஆகரத்தை வச்சு பார்க்கிற நேரம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கஞ்சனாக இருக்கிறாங்க, யாருக்கும் நன்மைகளை கொடுக்காம இருக்கிறாங்க புறம் பேசுறதுனால. இதனாலதான் அந்த அபு ஹனீஃபாவை நான் பஹீல் என்று சொன்னேன் என்று அந்த சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க விளக்கம் சொன்னாங்க. கண்ணியமான சகோதரிகளை பெரியவர்களே, நாங்க இன்னொருத்தரை பத்தி பொறாம படுறதுனால நாங்க பல வகையான துன்பத்துக்குள் உள்ளாக்கப்படுறோம். எங்கட அமல் இபாதத்தில் அப்படியே ரூஹானியத்து குறைஞ்சு கொண்டே போகும். எங்கட அமல் இபாதத்தில் உள்ள அந்த பிரகாசம், அந்த உயிரோட்டம் எங்களை விட்டு அப்படியே நாளுக்கு நாள் எங்களை அறியாம அப்படியே வெளியாகிக் கொண்டே இருக்கும், எங்களை விட்டு தூரமாக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். நாங்கள் அல்லாஹ் விட்டு தூரமாகி கொண்டிருப்போம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், ஒரு நாள் நபி அவங்களோட உட்கார்ந்து இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சூர்க்கவாதிய பார்க்கணுமா, ஒரு மனிதர் வருவாரு பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கு எல்லாம் ஆர்வமா பார்த்து கொண்டிருந்தாங்க, அந்த சூர்க்கவாதி யார், அந்த சூர்க்கவாதி யார் என்று ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார். அப்ப பார்த்து கொண்டிருக்கிற நேரம் ஒரு சஹாபி உது செய்து கொண்டு அப்படியே தாடியிலிருந்து தண்ணியெல்லாம் கொட்டி கொண்டிருக்கிறேன், சொத்து சொத்தாக கொட்டி கொண்டிருக்கிறேன். அவர் அப்படியே அந்த வாசலாக வாரார், அந்த வாசல் வழியாக வாரார். இடது கையில செருப்பு வச்சிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே, சூர்க்கவாதியா பாக்குறதாக இருந்தா இந்த வழியால் ஒரு மனிதர் வருவார், அவரை பாருங்க என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறார். சஹாபாக்களுக்கு சரியான சந்தோஷமும் தான், அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க இல்லையே, அந்த பாக்கியம் நபியுடைய வாயால உலகத்திலே நன்மாராயன் சொல்லப்பட்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம் உலகத்துல வாழ்ற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே சொல்லிருக்கிறாங்க, சுருக்கவாதி நன்மாராயும் சொல்லிட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அப்படி அதிர்ந்து போய் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் வந்தார், உதவி செய்தவராக வந்தார், அவரோட பாட்டு அப்படியே போயிட்டார். ஒரு சஹாபி யோசிக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவர சுருக்கவாதி என்று சொன்னாங்க, விசேடமாக என்ன அமல் செய்யறார் என்று பார்ப்போம். விசேடமா விசேஷமா என்ன அமல் செய்வார், சொர்க்கம் போற எவ்வளவு கஷ்டமான வேலை, அந்த வேலையை சஹாபி அடைந்து கொண்டார் நபி அவங்க சொல்றாங்க, அந்த சஹாபி எப்படி அடைஞ்சா நான் பார்க்கணும் என்று ஆசைப்பட்டார். கனிமான சகோதரிகளே, அந்த சஹாபிக்கு பின்னால் இவரும் போறார். அவருடைய வீட்டுக்கு போயிட்டு தங்க அனுமதி கேட்டு அனுமதி கொடுத்தார். இரவுடைய நேரம் ஆகுது, இவர் பார்க்கிறார் தஹஜ்ஜுதிய நேரம் ஆகுது, தஹஜ்ஜுதிய தொழுகைகள் அதிகமாக தொழுதனால இவரு சுருக்கவாதியாக நன்மாராயன் சொல்லப்பட்டிருப்பாரோ என்று எதிர்பார்த்தார். அந்த சஹாபி தஹஜ்ஜுதும் சொல்ல அப்படியே தூங்கிட்டார். இஷாவுக்கு படுத்தவர் தஹஜ்ஜுதும் அப்படியே தூங்கி கொண்டிருக்கிறார். சுபஹுடைய நேரம் அதான் சொல்லப்படுகிறது. அப்பதான் அந்த சஹாபி பெட்லேயும் எழுமினார், எழுமி உது செய்தார், பள்ளிவாசலுக்கு போனார், தொழுதார், வீட்டுக்கு வந்துட்டார். அடுத்த நாள் பூராக இருந்து அவருடைய அமல்களை கவனித்து கொண்டிருக்கிறார். விசேஷமாக என்ன அமல் செய்கிறார், என்ன அமல் செய்யார் பார்த்து கொண்டிருந்தார். கண்ணியமான சகோதரிகளே, அன்று பூராக பார்த்தார், அவர் குர்ஆன் ஓதவும் இல்லை, விசேடமாக சொல்லவும் இல்லை, விசேடமாக அமல் செய்யவும் இல்லை, பரந்துகளை சொல்லப்பட்ட பரந்துகளை மட்டும் செஞ்சு கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் மூணாவது நாள் சொன்னார், நான் உங்களோட வீட்டுக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா, ஒரு நாள் நீங்க வார நேரம் நபி அவங்க சொன்னாங்க, சுவர்க்கவாதியா பாக்குறதாக இருந்தா இங்கால உத்தர் வருவாரு, அவங்கள பாருங்க என்று சொன்னாங்க, என்ன அமல் செய்றீங்க என்று பார்த்துதான் உங்களோட வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். அந்த சாதி சந்தோஷப்பட்டு சொன்னார், அல்ஹம்துலில்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சுவர்க்கவாதின்னு சொன்னாங்களா, ஆமா சொன்னாங்க, உங்களை சுவர்க்கவாதின்னு சொன்னாங்க. சந்தோஷம் சந்தோஷப்பட்டார். சொன்னார், விசேடமாக எந்த அமலும் எனக்கிட்ட கிடையாது, விசேடமான தஹஜ்ஜுத், விசேடமான சதகா, விசேடமான உம்ரா, விசேடமான ஹஜ்ஜி எந்த ஒன்றும் எனக்கிட்ட இல்லை. பரலாக்கப்பட்ட விஷயங்களை தவிர விசேடமாக எந்த ஒன்றுமே நான் செய்யறது இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது, அதை வச்சுத்தான் நபி அவங்க என்ன சுவர்க்கவாதின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன தெரியுமா, நான் யார பத்தியும் கெட்டெண்ணம் வைக்க மாட்டேன், யார பத்தியும் என் உள்ளத்துல பொறாம இருக்காது, நான் யாரையும் கோபிக்க மாட்டேன், எல்லாரும் இந்த பார்வையில சரிசமமானவங்க இந்த உணர்வோட தான் என்ன வாழ்க்கையை கழிச்சு கொண்டிருப்பேன். இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சுருக்கவாதின்னு சொல்லியிருப்பாங்க என்று அந்த சஹாபி விளக்கம் சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க எதிர்பார்க்கிறோம் சொர்க்கம் போறதாக இருந்தா நிறைய உம்ராக்கள் செய்யணும், நிறைய ஹஜ்ஜுகளை செய்யணும், நிறைய அமல்களை ஈடுபடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லேசாக வழிய காட்டினாங்க, உள்ளத்த பரிசுத்தம் அடைங்க, நீ சொர்க்கம் போவீங்க, உள்ளத்த பரிசுத்தமாக ஆக்குங்க. ஓமன் தஸக்கா ஃபஇன்னமா யதஸக்கா லினஃப்ஸிஹி, யார் அந்த உள்ளத்த பரிசுத்தமாக ஆக்குவாங்களோ அந்த லாபம் அவருக்கு தான் போய் சேரும். தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக ஆக்கினாரோ, நஷ்ட பரிசுத்தமாக ஆக்கினாரோ, பாவத்தை விட்டும் விளக்கி வைச்சாரோ, அந்த உள்ளத்துல கெட்ட சிபாசிகளை விட்டும் அந்த உள்ளத்தை பாதுகாத்து வைத்து அந்த உள்ளத்தை அல்லாஹ்வோட தொடர்புள்ளதாக மாற்றி வைச்சாரோ, அவர் போற இடம் சுவர்க்கம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்னும் சில இமாம்கள் இருந்தாங்க. தக்கீர் உஸ்மானி கிதாப் எழுதியிருக்கிறார், ஒரு முஹத்தித் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். பாடம் நடத்தும் பொழுது மாணவர்கள் பேசிக்கொள்றாங்க, பாடத்தை முடிச்சுட்டு அப்படியே வாரார். சிலவங்க வந்து சொன்னாங்க, ஹஜரத், உங்களை பத்தி இப்படி எல்லாம் தப்பா பேசுறாங்களே, உங்களை பத்தி இப்படி எல்லாம் தப்பா பேசுறாங்களே, நீங்க பெரிய ஒரு முஹத்தித் ஆக இருக்கிறீங்க, உங்களை பத்தி மக்கள் எல்லாம் தப்பா பேசுறாங்க, மோசமாக பேசிக்கொள்றாங்க. அவர் உடனடியாக வீட்டுக்கு போயிட்டு அதிகமான சாமான்களை தயாரிப்பு செஞ்சு சொன்னார். யார் என்ன பத்தி பேசினாரோ அவருடைய வீட்டுக்கு இந்த சாமான்களை அனுப்பி வைங்க, நாங்கள் அந்த என்ன செய்வோம். மக்கள் அதிர்ந்து போய் கேட்டாங்க, ஹஸரத், உங்களை பத்தி தப்பா பேசியிருக்கிறார், உங்களை பத்தி மோசமா பேசியிருக்கிறார், கெட்ட வார்த்தைகளை பேசினார், உங்களை பத்தி பொறாமச்சிருக்கிறார், இவருக்கு பேசி நீங்க ஹதியா கொடுக்க சொல்றீங்களே, எந்த வகையில சாத்தியப்படும். அவர் சொன்னார், அவரு தான் மிக நல்லவர், ஏன் தெரியுமா, என்னுடைய பத்தோலைக்கு நன்மைகளை சேர்த்து வச்சிருக்கிறார், நான் உபகாரம் செய்வதற்கு ஆக தகுதியானவர் யாரு தெரியுமா, ஏன் பத்தோலைக்கு நன்மைகளை சேர்த்து வைத்தவர், என்ன புறம் கொண்டதுனால, அவர் உள்ளத்துல என்ன பத்தி கெட்ட எண்ணம் உண்டாகினதுனால, என்னை பத்தி புறம் பேசினதுனால, அவர் இந்த பத்தோலைக்கு நன்மைகளை சேர்த்து கொண்டிருக்கிறார், என்ன சுவர்ச்சவாதியாக மாற்றத்துக்குரிய ஏற்பாடுகள் இறங்கி இருக்கிறார், என்ன சுருக்கமாதியாக மாற்ற போறார், இவருக்கு போயிட்டு நான் ஹதியா கொடுக்காம வேற யாருக்கு ஹதியா கொடுக்கணும். உலகத்துல செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் ஆகப்பெரிய நல்ல விஷயம் பத்தோலைக்கு நன்மையை சேர்க்கிறது தானே என்று அவர் விளங்கப்படுத்தினார். அபு துஜானா ரலி அல்லாஹு அன்ஹு அவங்க ஹந்தக்ல கலந்து கொண்டார், பத்ர்ல கலந்து கொண்டார், முக்கியமான யுத்தத்தில எல்லாம் கலந்து கொண்ட அபு துஜானா ரலி அல்லாஹு அன்ஹு அவங்க மரண படுக்கையில் இருக்கிறார், மௌத்தாக போறார். இந்த நேரம் மக்கள் எல்லாம் அவங்கள பாக்குறதுக்காக வேண்டி போனாங்க. அபு துஜானா ரலி அல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட பேசி மக்கள் நோய் விசாரிக்கிறாங்க, அபு துஜானா எப்படி இருக்கிறீங்க, சோமா இருக்கீங்களா, என்ன செய்தி நீங்க கேட்டு கொண்டிருக்கிறாங்க. அபு துஜானா ரலி அல்லாஹு அன்ஹு அவங்க மரண படுக்கையில இந்த காலத்துல அப்படி இருக்கிற நேரம் வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, அபு துஜானா நீங்க சொர்க்கம் போவீங்க இன்ஷா அல்லாஹ், சந்தேகம் இல்ல, ஏன் தெரியுமா, காரணம் நீங்க பத்ர்ல கலந்து கொண்டிருக்கிறீங்க, கந்தத்துல கலந்து கொண்டீங்க, நபியுடைய முக்கியமான யுத்தத்தில எல்லாம் கலந்து கொண்டீங்க, அபு துஜானா நீங்க சுவர்க்கவாதி தான் என்று மக்கள் நன்மாராயம் சொன்னாங்க. சிலவங்க கேட்டாங்க, அபு துஜானா நீங்க பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்டதுனால சுவர்க்கத்தை ஆதரவு வைக்கிறீங்களா, ஏன் தெரியுமா, பத்ர்ல கலந்து கொண்டவங்களை பத்தி நபி அவங்க சொன்னாங்க, வேண்டியத செஞ்சுக்கோங்க, உங்களோட பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு, இனி பாவங்கள் செஞ்சாலும் அந்த பாவம் கணக்கெடுக்க பட மாட்டாதுன்னு நபி அவங்க சொன்னாங்களே, அதை வச்சு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா, இல்ல சொன்னார், பத்ரை வச்சு நான் அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்க இல்ல. பத்ரில் கலந்து கொண்ட 313 சஹாபாக்கள் அந்நியவங்க அதிகமாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் ஈமான படித்து கொண்ட மிகப்பெரிய ஒரு பாலத்தினுடைய ஒரு களம் தான் அந்த பத்ர் யுத்தம். அதை வச்சு நீங்க சொர்க்கம் போலாம் எதிர்பார்க்கிறீங்களா, அதை வச்சு நான் எதிர்பார்க்க இல்ல. பெரிய குழி வெட்டி நீங்களே அதன் மூலமாக எதிர்பார்க்கிறீங்களா, அதை வச்சு நான் சுருக்கத்தை எதிர்பார்க்க இல்லை, எதை வச்சு சுருக்கத்தை எதிர்பார்க்கிறீங்க. அவர் சொன்னார், உள்ளம் எப்பயுமே பரிசுத்தமாகத்தான் இருக்கும், யார பத்தியும் கெட்டம் உள்ளத்துல இல்ல, யார பத்தியும் கோபம் இல்ல, யார பத்தியும் பொறாமை இல்ல, யார பத்தியும் என் உள்ளத்துல மோசமான தன்மைகள் இல்ல. எல்லாரும் என்று பார்வையில சரிசமன் தான், இதை வச்சு எதிர்பார்க்கிறேன் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அந்த சஹாபி சொன்னார். கண்ணியமான சகோதரிகளே, அந்த சஹாபி எதிர்பார்க்கிறார் சொர்க்கத்தை உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதுனால, பொறாமைய விட்டு உள்ளத்தை பரிசுத்தமாக ஆக்கி வச்சிருக்கிறதுனால அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான், சொர்க்கவாதியாக ஆகுவேன் என்று அந்த சஹாபி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, உள்ளம் பரிசுத்தம் இல்லாம இருக்குமாக இருந்தா அவர் என்னதான் அமல்களை செஞ்சாலும் அந்த அமல்களை கொண்டு லாபத்தை அடைய முடியாது, நஷ்டம் தான் உண்டாகும். ஆமில சுன்னாசிபா தஸ்லானாரன் ஹாமியா, கஷ்டப்பட்டு அமல் செய்வார், போற இடம் நரகமாக இருக்கும். கஷ்டப்பட்டு அமல் செஞ்சிருக்கிறார், நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறார் அமல் செய்யறதுக்காக வேண்டி, ஆனா அமல்களை செஞ்சு அவர் நரகத்துக்கு தான் போக போறார். எனவே கண்ணியமான சகோதரிகளை பெரியவர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் எங்க உள்ளங்களை பரிசுத்தமாக ஆக்குவோம். இன்னும் ஒருத்தருடைய முன்னேற்றத்தை கண்டு நாங்க எரியக்கூடியவங்களாக இருக்க கூடாது, சந்தோஷப்படுறவங்களாக இருக்கோம். யார பத்தியாவது யார உள்ளத்துல ஒரு பொறாம இருக்குமாக இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ் வச்சு உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க. உங்களுக்கு உரிய சீட் என்ன தெரியுமா? அவருக்காக வேண்டி தனிமையில நீங்க துவா செய்யுங்க. ஒரு மனிதர் வாகனம் வாங்கியிருக்கிறார், அந்த வாகனத்தை பார்த்து என் மனசு எரியுதுன்னு சொன்னா, என்னோட படித்தவர் நானும் அவரும் சேம் ஏஜ்ல உள்ளவங்க, ஒரே வயசுல உள்ளவங்க, நாங்க ஒரு வயசுல இருக்கிற நேரம் அங்க எங்க விளையாடி திரிஞ்சோம், இப்ப அவன் 25 வயசு, எனக்கு 25 வயசு, அவன் கார்ல போய் கொண்டிருக்கிறான், பெரிய வாகனம் வாங்கியிருக்கிறான், பெரிய வீடு கட்டிருக்கிறான், படித்து பெரிய பட்டம் வாங்கியிருக்கிறான், அதை பார்த்து எனக்கு மனம் பொறுக்குது இல்லை. விளங்கப்படுத்துறாங்க உலமாக்கள், நீங்க அவருக்காக வந்து தனிமையில துவா செய்யுங்க. எப்படி தெரியுமா? அல்லாஹ் இவட வாகனத்தை கொண்டு இவருக்கு நீ பறக்கத்தை உண்டாக்கியா அல்லாஹ், இவட வீட்டை கொண்டு இவருக்கு பறக்கத்தை உண்டாக்கியா அல்லாஹ், இவட வாழ்க்கையில பறக்கத்தை உண்டாக்கியா அல்லாஹ், இந்த செல்வத்தை கொண்டு இவருக்கு நீ நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடிய தொகுப்பிக்க குடியா அல்லாஹ்னு சொல்லி நீங்க துவா செய்யற நேரம் ஒரு மலைக்கு உங்களுக்காக வேண்டி துவா செய்வார். யா அல்லாஹ், இவன் கேட்கிற அத்தனையும் இவனுக்கு நீ குழுப்பாயாக வேண்டி துவா செய்வார். உலமாக்கள் வேங்கப்படுத்துறாங்க, உங்களுக்கு யார பத்தியாவது பொறாம உண்டாகுதா, யார பத்தியும் கெட்டங்க வைக்கிறீங்களா, அது நீங்கிறதுக்குரிய வழி அவங்களுக்காக வேண்டி தனிமையில நீங்க துவா செய்யுங்க. தனிமையில உட்கார்ந்து டைம் எடுத்து துவா செய்யுங்க, அவங்களோட ஹக்கல துவா செய்யுங்க, அவங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க. அந்த துவாவை கொண்டு நீங்க வாழ்க்கையில முன்னேறி கொண்டு போவீங்க, வாழ்க்கையில இவரை முன்னேறி கொண்டு போவார். இந்த துவாத்தில் அத்தனையும் இவருக்கு சார்பாகத்தான் அமையும். அதுக்கு மாற்றமாக அவர் துவா செய்யாம மனம் நொந்து நொந்து வெந்து 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 இவர் இருக்கிறதுனால இவர் வாழ்க்கையில இன்னும் பின்னோக்கி தான் போய் கொண்டிருப்பார், இன்னும் பின்னுக்கு போவார், அவர் முன்னேற மாட்டார், அவர் முன்னேறத்துக்குரிய வழியுமே கிடையாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இரண்டாவது கட்டம், நாங்கள் அடுத்தவங்களை மன்னிக்கிறவங்களாக மாறும். ஒத்தரை பற்றி ஒத்தரை பற்றி ஒத்தரை கோபம் ஏற்படுத்திட்டு அதனால அவர் பரம்பரை பரம்பரையாக கோபம் வச்சிருக்கிறார். இந்த கோபத்தை கொண்டு அல்லாவை சந்திக்கிறதாக இருந்தா அல்லாவையும் கோபமான நிலைமையில தான் சந்திப்பார். கண்ணியமான சகோதரர்களே, மனிதர்களை மன்னிக்கிறவங்களாக மாறும். மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும், இது மனிதனுடைய பண்பாடுகள். மன்னிப்பு என்ற ஒன்று ஏன் தெரியுமா இருக்குது? தவறு என்ற ஒன்று இருக்கிறதுனாலதான் மன்னிப்பு என்ற ஒன்று வைக்கப்பட்டிருக்கு இஸ்லாத்துல. மன்னிப்பு கேட்கிறவங்களாக மாறணும், மன்னிப்பு கொடுக்கிறவங்களாக மாறணும். அந்த கோப தாபங்களை வைத்துக் கொண்டு பரம்பரை பரம்பரையாக பிள்ளைகள் பிள்ளைகளாக வாழையாடி வாழையாக நான் ஏந்த மகன் ஏந்த மகண்ட மகன் எங்கட பரம்பரை அவங்களோட பேசுறது இல்ல. கண்ணியமான சகோதரிகளே, இந்த தன்மைகள் இந்த சிபாத்துகள் இவைகள் எல்லாம் நரகத்தை நோக்கி எங்களை இழுத்துக் கொண்டு போகும், சொர்க்கத்தை விட்டு எங்களை தூரமாக ஆக்கும். சொர்க்கத்தை விட்டு நாளுக்கு நாள் இவர் தூரமாக கொண்டுதான் இருப்பார், இவர் விலகி கொண்டுதான் இருப்பார். எனவே சகோதரிகளே, பெரியவர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நல்ல சிபாத்துகளை ஒவ்வொரு மனிதனுக்கிட்டே உண்டாக்குறதுக்காக வேண்டி பாடுபட்டாங்களோ, அந்த சஹாபாக்கள் சஹாபாக்கள் இன்றைக்கு நாங்க பேசிக்கொள்றோம், ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம், அவங்களோட ஆரம்ப நிலை தெரியுமா? எப்படியான நிலை? மோசமாக இருந்தவங்களாக இருந்தாங்கன்னா, ஒரு பெண்மணி ரோட்ல போற நேரம் அந்த பெண்மணி இந்த வயசுல உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என்று வாக்குவாதம் பண்ணி அந்த புள்ளை எடுத்து பார்க்கிற ஒரு காலம், பரம்பரை பரம்பரையா சண்டை பிடிச்ச ஒரு காலம், அவருடைய ஒட்டகம் இவருடைய காணியில போய் தண்ணி குடிச்சா பரம்பரை பரம்பரையா சண்டை பிடிச்ச ஒரு காலம். அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில நபி அவங்க முயற்சிகள் ஈடுபட்டு அந்த சஹாபாக்களோட உள்ளத்தை நபி அவங்க சீர் செஞ்சாங்க. உள்ளங்களை சீராக்கினார். இன்றைக்கு நாங்க காயம், உதாரணமா ஒரு மனுஷன் உடம்புல ஒரு காயம் வந்து ஏற்பட்டிருக்கு, ஒரு காயம். டாக்டர் சொல்றார், தம்பி இந்த குளிச்சையை போடு, உனக்கு நோய் சுகமாகும் சொல்றார். இந்த நோயாளி சொல்றார், டாக்டர் கையில தான காயம் இருக்குது, நீங்க டெப்லெட்டை போட சொல்றீங்க, உங்களுக்கு தலை சரியில்லையா டாக்டர்னு கேட்கிறார். கண்ணியமான சகோதரிகளே, எங்கட புத்தி என்ன தெரியுமா சொல்லுது, கையில காயம் ஏற்பட்டா கையில தானே வைத்தியம் செய்யணும், டாக்டர் வைத்துக்குள்ள வைத்தியம் செய்யறாரு. கண்ணியமான சகோதரிகளே, இன்றைக்கு நாங்க எல்லாம் பேசுற ஒரு சப்ஜெக்ட் தான், தினா செய்யறாங்க மக்கள், குடிக்கிறாங்க மக்கள், பள்ளிக்கு வாராமையில மக்கள், மோசமான விஷயங்களை ஈடுபடுறாங்க மக்கள், அப்படி இப்படின்னு சொல்லி காயத்துக்கு வெளிரங்கமாக வைத்தியம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். உள்ரங்கத்துல உள்ள கல்வை சீராக்காம இருக்கிறோம். அந்த கல்வி உள்ளத்தை சீராக்கோம் என்று சொன்னா எங்களோட வாழ்க்கையில எல்லாமே எங்களை அப்படியே சுத்தி சுத்தி சேர்ந்து வரும். சகோதரர்களே, உள்ளம் பரிசுத்தமாக ஆக்கப்பட்டா அவர் பள்ளிவாசலுக்கு வருவார், தொழுவார், அழுவார், கெஞ்சுவார், கையேந்துவார், அல்லாஹ் கிட்ட உதவியை நேரடியாக பெற்றுக்கொண்ட மனுஷராக மாறுவார். இதெல்லாம் செய்ய மாட்டார், பாவத்தின் பக்கமாக போக மாட்டார். இன்றைக்கு நாம பாவங்களை பத்தி பேசி பேசி மக்களை பாவங்களுக்கு தஸ்கீர் பண்ணி கொண்டிருக்கிறோம், பாவங்களை பத்தி விபரிச்சு விபரிச்சு மக்களை பாவத்தின் பக்கமாக அனுப்பி கொண்டிருக்கிறோம். நரிசல்லாம் வாலிவசலம் அவங்க ரெண்டு பேரை சந்திச்சாங்க, அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க ஒரு காட்டில வச்சு, நாங்க மோசமானவங்க சொன்னாங்க. நபியவங்க சொன்னாங்க, யாரப்பா உங்களை மோசமானவங்க சொல்ற, நீங்க நல்லவங்க. அவங்க பார்த்தாங்க, நாங்க நல்லவங்களா, கொலைக்காரனுகள். நபியவங்க சொன்னாங்க, நீங்க கொலைக்காரனாக இருந்தாலும் அது ஒரு பாவம் தான், நீங்க நல்ல மனிதர்கள் என்று சொன்னாங்க. இதை கேட்டு அவங்க யோசிச்சாங்க, அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை பார்த்து நல்லவங்கன்னு சொல்றாங்களே, இவ்வளவு பாவம் செஞ்சு அவங்க தௌபா செஞ்சாங்க, மீண்டாங்க, பெரிய நல்ல மனிதர்களாக மாற்றப்பட்டாங்க. சகோதரிகளே, பெரியவர்களே, நன்மையான காரியங்களை பத்தி பேசுவோம், மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுவோம், மக்கள் நன்மை பக்கமாக அழைப்போம், நல்ல விஷயங்களை செஞ்சு நாங்களும் மக்களும் நம் அனைவருக்கும் சுருக்கத்தில் எப்படி இங்க சேர்ந்திருக்கிறோமோ அதே போல சேர்வதற்கு முயற்சிகள் வந்தா இல்ல, நம் அனைவருக்கும் தோப்பிக்காக வராங்க. யாரெல்லாம் நாங்கள் பாவங்களை மன்னித்தல் வையாக, இந்த பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் மனைவி மக்கள் சில அத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்தல் வையாக, இந்த உலகத்தில் உனக்கு பொருத்தமாக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கு நசிபாக்குவாயாக. யாரெல்லாம் எங்களை கடைசி முடிவு நல்ல முடிவாக ஆக்குவாயாக. யா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கு நசிபாக்குவாயாக. பொறாம இல்லாம பரிசுத்தமான உள்ளத்தோட வாழ்ந்து உன்னை சந்திக்கும் பொழுதும் பரிசுத்தமான உள்ளத்தோட, யாரை பற்றியும் கோபம் இல்லாம, எந்த விதமான கெட்ட சிபாசுகளும் இல்லாம, நல்ல சிபாசுகளோட உன்னை சந்திச்சு உன் அருளை பெறக்கூடிய
வரமத்துல்லாஹி. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.
I know it's hard to believe, but it's from the Almighty. When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah والحمد لله ولا إله إلا الله. سبحان الله والحمد لله ولا إله إلا الله.